இப்பொழுது சுந்தரகாண்டம் இசைப்பேருரை நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர். ஆராவமுதன் அவர்கள். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ. ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம்.
ஸ்ரீமத் வேதாந்த ராமாஞ்சுமணி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோ அர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதா ஸ்வயமுனி கிருபையா பிராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிம் அபரம் சம்சயே தேசிகேந்திரம் திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுஜரா கடாக்ஷாஹ ஶ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும் த்வத்ப்ரேஷஶ்ரவணயோரமிர்தாயமானாம் துல்யம் த்வதீயமணி நூபுரசிஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வதபீஷ்டவார்ஹாம் வாசம் ப்ரசன்ன மதுராம் மம சம்விதேஹி. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாக்கம் வந்தே வால்மீகி கோகிலம் ஜயத்யாஶ்ரித சந்த்ராஸத்வாந்த வித்வம்சனோதய ப்ரபாவான்சிதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கர அசாத்ய சாதக ஸ்வாமின் அசாத்யம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ மத்காரியம் சாதய பிரபோ உள்ளங்க சிந்தோ சலிலம் சலிலம் உள்ளங்க சிந்தோ சலிலம் சலிலம் ஏஷோகவன்னிம் ஜனகாத்மஜாயா உள்ளங்க சிந்தோ சலிலம் சலிலம் ஏஷோகவன்னிம் ஜனகாத்மஜாயா ஆதாய தேனைவ ததாகலங்காம் ஆதாய தேனைவ ததாகலங்காம் நமாமி தம் பிராஞ்சலும் ஆஞ்சநேயம் நமாமி தம் பிராஞ்சலும் ஆஞ்சநேயம் கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ என்று பாடுகின்றார் வேதம் தமிழ் செய்த மாறன் குருகூர் சடகோபனான நம்மாழ்வார். ஆத்மானம் மானுஷம் மன்யே என்று தன்னை மனிதனாக கூறிக்கொண்டு சிவபதியான பரமாத்மா சர்வேஸ்வரன் முன்னிலையிலே சக்கரவர்த்தி திருமகனாக ஆவிர்வித்து அனுஷ்டான பரியந்தம் அவன் தர்மத்தை நிலைநாட்ட செய்த அபரிதமான செயல்களை எல்லாம் வால்மீகி ராமாயணம் என்ற மகாகாவியமாக வடமொழியிலே 24,000 ஸ்லோகங்கள் படைக்கின்றார். ஜகாமலங்கா மனசா மனஸ்வி என்று கிஷ்கிந்தா காண்டத்தை முடிக்கின்ற வால்மீகி சுந்தரகாண்டத்தை தொடங்குகின்றார். சுந்தரகாண்டம் என்றதற்கு பெயர் வந்ததற்கு பல காரணங்களிலே ஒரு காரணம் சுந்தரம் என்ற சப்தம் வானரரான ஆஞ்சநேயனை குறிக்குமாவதனாலே ஆஞ்சநேயனுடைய பெருமைதான் இதில் விசேஷமாக பேசப்படுகின்றது. ராமனுடைய பெருமையை விட தனது உருவத்தை பெரிதாக்கிக் கொண்டு மகேந்திர மலை மேலே நிற்கின்றான் ஆஞ்சநேயன். சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கு போனோம். தத்தோ ராவண நீதாயாக சீதாயா சத்ருகர்ஷனாயே ஈஷபதமன்வேட்டும் சரணாச்சரித்தே பற்றி. உடனே கிளம்புகின்ற பொழுது முதல்ல நாமெல்லாம் செய்ய வேண்டியதை ஞாபகப்படுத்தினார். ஏன்னா ஹனுமத் சமயன குருடா பிரக்யாபிதார்த்த புமான்கிறார் வேதாந்த தேசிகன் ஆஞ்சநேயனை. ஏன்னா அவரே ஒரு பரமாச்சாரியன் விட்டார். நாமெல்லாம் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு கடமையை நினைவுறுத்துகின்றார் ஆஞ்சநேயன். இடத்துல ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் அவாவா ஆச்சாரியால ஸ்மரிச்சுக்கோங்க, இது சொல்லிக் கொடுக்கிறார் அவர். சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம் புவே பூதேவ்யஸ்ய அஞ்சனிம் கிருத்வா சகாரகமனே மதிம். ஆஞ்சநேயருக்கு ஆச்சாரியன் சூரியன் அவரை முதல்ல நினைக்கிறார். இவர் கிளம்பினார் எங்கிருந்து, மகேந்திர மலையிலிருந்து எப்படி கிளம்பினார் அருணாச்சலுக்கு விவரக்கணும். பாய்ந்தானே அனுமன் மகேந்திரமேதி, பாய்ந்தானே அனுமன் மகேந்திரமேதி, பாய்ந்தானே அனுமன். சீதையை பார்க்க போனா சொல்லல இவர், என்ன சொல்றார், ராவணன் அழிக்கிறதுக்காக போனார்னு சொல்லிட்டார். இவர் பார்க்கணும் அவர் சொல்றது அந்த அருணாச்சல கவி வார்த்தை. இந்த உலகம் ஏந்திய ராவணன், உலகம் ஏந்திய ராவணன் மாந்திரவே குலாந்தகன் எனவே பாய்ந்தானே அனுமன் மகேந்திரமேதி, பாய்ந்தானே அனுமன். இப்படி பாய்ந்து செல்கின்றார் இவருக்கு ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானி என்பது உலக வழக்கு. நல்ல காரியங்களுக்கெல்லாம் இடையூறுகள் ஏற்படும் என்பது அது இவர் விஷயத்திலேயும் போய்க்கல. வரிசையா இடையூறுகள்லாம் வருது, ஆனா இடையூறுகள்லாம் இவர் விஷயத்தில் எல்லாம் எப்படியா இருந்தா அனுகூலமா மாறுறது. வழியிலே மைனாகம் என்ற ஒரு மலை தடிக்கின்றது, அதே மீறி போறார். சுரசை என்றதான அரக்கி வாயை திறந்து உள்ள நுழைஞ்சிட்டு போனா அதே முடிச்சுட்டு போனார். சிம்மிகை என்றதான ஒரு அரக்கி அவளை வென்று லம்பம் என்ற சிகரத்திலே இறங்கி பிறகு லங்கைக்கு போறாருங்கிற சொல்றார் வால்மீகி. வால்மீகி கம்பன் ரெண்டு பேருமே அழகா வர்ணிக்கிறாங்க. சூரியாஸ்தமன ஆறவர்கள் காத்திருந்தார் அவர், சந்திரோதயமாகட்டும் அதை கூப்பிட்டும் லங்கையில பிரவேசிக்க வேண்டும் என்று. லங்கையில இறங்குகின்ற பொழுது தனது இடது காலை வைத்து இறங்கினார் வால்மீகி. என்ன காரணம்னா விரோதிகளின் தலையிலே கால் வைக்குமா போல இடது காலை வைத்து இறங்கினார் என்று. அதாவது நமக்கு வேண்டியவர்கள் நல்லவர்கள் கிரகத்துக்கு போனா வலது காலை வச்சுன்னு போகணும், விரோதிகள்னா இடது காலை வச்சுட்டு போகணும்னு காண்பிக்கிறார் இவங்க. அதன் பிறகு லங்கை லங்கினி என்று லங்கை காக்கின்றதான அரக்கி அவளையும் வென்று ஒரு ஒரு கிரகமாக தேடிச் செல்கின்றார். சீதையை தேடாத இடமே இல்லை என்ற அளவுக்கு ஒரு ஒரு கிரகமா வரிசையா ஒரு பட்டியலே கொடுக்கிறார் வால்மீகி. அதன் பிறகு புஷ்பக விமானத்தை ஏறி பார்த்து ராவணனுடையதான மாளிகையிலே நுழைகின்றார் ஆஞ்சநேயன். ராவணனுடைய அந்தப்புறத்திலே ராவணேஸ்வரன் தன்னுடைய பத்தினியான மண்டோதரியோடு படுத்து உறங்குவதை பார்க்கிறார். மண்டோதரி பார்த்து சீதேன்னு ஒரு மனசில் கொஞ்சம் நினைச்சிட்டார். கௌரீம் கனகவர்ணாங்கீம் இஷ்டாம் அந்தப்புரேஸ்வரி, கௌரி கனகவர்ணாங்கீம் இஷ்டாமந்தபுரேஸ்வரீம் கபிர்மந்தோதரீம் தத்ர சயானாம் சாரு ரூபிணீம் தர்க்கயாமாச சீதேதி ரூப யௌவன சம்பதாய. சீதையை பார்த்துட்டோங்கிற ஒரு சந்தோஷம் வந்தது அவருக்கு. நவவியாகரண பண்டிதன் வர்ணித்தார், நான் ரிக்வேத விநீதஸ்ய நான் யஜுர்வேத சாரிணகா என்றெல்லாம் பம்பாதீரத்திலே ஆஞ்சநேயனை பார்த்த ராமபிரான் சொன்னார் வால்மீகி. அந்த வால்மீகி என்ன ஸ்லோகம் சொல்றார் அடுத்தாப்புல, சீதையை பார்த்துட்டோம் சந்தோஷம் வந்தவுடனே ஒரு சாதாரண குரங்கு என்ன பண்ணுமோ அந்த சந்தோஷத்தை அதையெல்லாம் பண்ணார்.
ஆஸ்போடயமாச சுச்சும்ப புச்சம் ஆஸ்போ உடைய மாசுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகோஜகாம ஸ்தம்பானரோகன் நிபபாதபூமௌ நிதர்ஷயம் ஸ்வாம் ப்ரக்ருதிம் கபீனம்
குரங்குகளுக்கு சந்தோஷம் இருந்தா இயற்கையா என்ன பண்ணும்போதெல்லாம் பண்ணார் என்ன பண்ணார்னா வாழை எடுத்து முத்தவிட்டுண்டாராம் மரத்து மேலே ஏறினார் அங்கிருந்து கீழே குதிக்கிறார் கீச்சு புள்ளி சத்தம் போடுறாரு சீத்தையை பார்த்துட்டு சந்தோஷம் அழுத்த கணமே அவருக்கு ஞாபகம் வருது நான் சீத்தை நினைக்கிறேனே அவர் சீத்தையாக இருந்தால் இப்படி பரபுருஷனான ராவணேஸ்வரனோடு நிம்மதியாக படுத்து உறங்குவிழா ராமபத்னி நான் தப்பா நினைச்சுவேன் அதுதான் கம்பன் சொன்னான் நினைத்தது மிகை என்றான் அப்ப இவ சீத்தை இல்லை நிச்சயமாக சீத்தை எங்க இருக்கான்னு ஒரு இடம் பாக்கி இல்லாமல் தேடினாருங்கிறார் எல்லா இடமும் தேடுறார் அவர் தேடி தேடி திரிந்தானே சீதாதேவியை அனுமானேன்னு பாடுறார் அருணாச்சல கவி இனிமே அவர் ஒரு இடம் பாக்கி இல்லாம பார்க்கிறார் எங்கேயும் சீத்தை கிடைக்கல இப்ப மனசுல ரொம்பவும் வருத்தம் ஏற்படுறது அந்த நேரத்தில் திடீர்னு அவருக்கு ஒரு ஞாபகம் வந்தது ஊரை விட்டு கிளம்பிச்சே சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணினேன் இந்திரனுக்கு நமஸ்காரம் பண்ணினேன் அப்பா வாயு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினேன் எந்த பிரபு என்ன அனுப்பிச்சாரோ அந்த பிரபுக்கு ஒரு நமஸ்காரமோ எந்த தேவியை தேடி வரேனோ அவளுக்கு ஒரு நமஸ்காரமோ பண்ணலையேங்கிற ஞாபகம் வந்தது நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய ஜனகாத்மஜாய நமோஸ்து ருத்ரேந்திரய மாநிலேப்ய நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்ய நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய லக்ஷ்மணனோடு கூட ராவனுக்கு தேவியைச்ச தஸ்யை ஜனக ஆத்மஜாயி விசேஷமான அர்த்தம் உண்டு இந்த ஸ்லோகத்துக்கு தான் என்னன்னா சீதா பிராட்டி இவர் தியானம் பண்ணி நினைச்சாரா அம்மா சீதைய உங்க அப்பா ஜனகர் தங்க கலப்பை கொண்டு உழுகின்ற பொழுது அவருடைய பிரயத்தனம் எதுவும் இல்லாமல் அவளுக்கு நீ கிடைத்தார் போல் இத்தனை என் பிரயத்தனத்தினால நான் செய்யறதா நினைச்சேன் கிடைக்கல உன்னுடைய அனுகிரகத்தினால் நீ எதுக்கு விடம் எனக்கு தெரியணும்னு பிரார்த்தனை தேவியைச்ச தஸ்யை ஜனக ஆத்மஜாயி அடுத்த க்ஷணம் சம்பாதி சொன்னது ஞாபகம் வந்தது அடாடா அசோகவனம்னு ஒன்னு சொன்னானே அங்கு சிம்சிவா விரக்ஷம் சொன்னானே என்று ஒரே பாய்ச்சல அசோகவனத்துக்கு போறார் அந்த சிம்சிவா விரக்ஷத்தின் கீழே கண்ணும் கண்ணீருமாக ஒரு பெண்மணி உட்கார்ந்திருக்கா பார்த்தார் மரத்தவேல போய் இவர் உட்கார்ந்தார் உபவாச கிருஷம் தீன நிஸ்வசந்தி புனப்புன உபவாச கிருஷம் தீன நிஷ்வசந்தீம் புனப்புன ததர்ஷ சுக்லபக்ஷாதோ எத்தனை ஸ்லோகம் சொல்றார் உபவாச கிருஷாந்தீனாம் நிஸ்வசந்தீம் புனப்புன ராமனை விட்டு பிரிந்து அன்னாகாரம் இல்லாமல் உடல் மெரிந்து கிருஷமாக போய் அழுக்கடைந்த வஸ்திரம் கண்ணும் கண்ணீருமாக இருக்காள் பிரியஞ்சனம் அபஷ்யந்தீம் பஷ்யந்தீம் ராட்சசீகணம் தன்னை சேர்ந்தவர்களை காணாமல் அரக்கியர்களோட சூழப்பட்டு அங்க அருணாச்சல கவியருடைய திருஷ்டாந்தம் என்னன்னா புலிக்கூட்டம் நடுவிலே மான் போலே சிக்கின்றான் கம்பன் சொல்கின்ற பொழுது அரிய மூலிகை ஒரு பாறையின் கீழே சிக்கிக் கொண்டது போலேங்கிறார் அப்படி இல்லாம் அப்படி இருக்கக்கூடியவளை பார்த்தும் தற்கையாமா சசி தேதி காரணை உபபாதிவி ஏன்னா சீதா பிராட்டியினுடைய ஆபரணங்கள் ஏற்கனவே மூட்டையை போட்டத்தை அங்க பார்த்தாச்சு ஆஞ்சநேயன் இருந்திருக்கான் பக்கத்துல பாக்கி சீதையினுடைய ஆபரணங்கள்லாம் அங்க கட்டி மரத்தில் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது ஏன்னா ராமனை விட்டு பிரிந்து அணிகலன்களை அணிய விருப்பம் இல்லாமல் சீதை அங்க மாட்டி வச்சிருக்க அதையெல்லாம் பார்த்தார் ஓஹோ ராமபத்னி இவள்தான் நன்னா புரிஞ்சது பல காரணங்களால் அவள் இருக்கக்கூடிய கோலம் இந்த நிலை எல்லாத்தையும் பார்த்ததும் இவள்தான் சீதையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து மரத்து மேலிருந்து பார்த்தவர் சொன்னாராம் ஜகாம மனசா ராமங்கிறார் வால்மீகி மனசுனால மானசீகமா முதல்ல ராமன் இருக்கிறதுக்கு போயிட்டா ரெண்டு பேரும் மனசால சேர்த்து வச்சாச்சு ராமபிரானை முதன் முதலிலே பம்பாத்திரத்திலே பார்த்தபொழுது ஆஞ்சநேயன் என்ன நினைச்சானா இவ என்ன வீரன் ஒரு பத்திரியை பிரிஞ்சதற்கா இவ்வளவு வருத்தப்படுறாரே பத்திரியை பிரிவது என்ன அவ்வளவு கஷ்டமான் எங்க ஆச்சாரியன் சொல்லுவார் அவன் பிரம்மச்சாரியிடா அவனுக்கு எப்படி தெரியும் இல்ல ஆஞ்சநேயன் பிரம்மச்சாரி தானே சீதையை பார்த்தபோது ஒரு மனதில் என்ன தோன்றிட்டு என்றால் இந்த மாதிரியான ஒரு பத்திரியை அடைந்து அவளை பிரிந்திருக்கின்ற நேரத்தில் இன்னும் உயிரோடு இருக்கானே ராமனுடைய மனசு கட்டிடமானதா ஈரமே இல்லையா? சுக்கரம் கிருத்தவான் ராம தீனோஹ்யதனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் நசோகேனவசீததி. ராமன் இன்னும் உயிரை வச்சிருக்கானே, நெஞ்சில ஈரமே இல்லையா? அடுத்த கஷணம் சீத்தையை பார்த்து நினைக்கிறார் ஆஞ்சநேயன். ஆனாலப்பட்ட சீத்திக்கே இவ்வளவு கஷ்டம்னா சாமான மனுஷால் என்ன சொல்றதுன்னார். மான்யா குரு வினீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா மான்யா குரு வினீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியாயதி சீதா பி துக்கார்த்தம் காலோகி துரதிக்ரமஹ துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜனலக்ஷணாம் ராகவர்ஹதி வைதேகி தம் சேயமசி தேக்ஷணாக. ராமனுக்கு சீதைக்கும் பொருத்தம் பார்க்கிற மரத்து மேல உட்கார்ந்து எப்ப பார்க்கிறது? சஷ்டி பூர்த்திக்கு அப்புறமா, சதாபிஷேகத்துக்கு அப்புறமா? ஆனா இப்பதான் முதல்ல பார்க்கிறார் சீதையை. ஏற்கனவே ராமனை பார்த்தாச்சு. ராமனுக்கு சீதைக்கும் பொருத்தம் எப்படின்னு இவர் மனசுல ஒரு இடம் போட்டாராம். ராமனுக்கு சீதை நல்ல பொருத்தம், சீதைக்கு ராமன் ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. ராகவோர்கதி வைதேகம் தஞ்சேய மசிதேக்ஷண, இப்படி மரத்து மேல இருந்து இவர் பார்த்து இருக்கிற நேரத்திலே ராவணேஸ்வரன் வருகின்றார். ராவணேஸ்வரன் வரத்தை பார்த்து சீதா பிராட்டியனுடைய நிலையை வர்ணிக்கிறார் வால்மீகி. பார்க்கணும், பிரபாதே கதலீயதான். ஒரு பெரிய சுழற்காற்றிலே ஒரு வாழை மரத்தினுடைய கதி எப்படி இருக்கும் அப்படி இருந்தாலும், ஏன்னா அவன் பார்வையை நன்னா இல்லை, அவன் சரீரத்தை எல்லாம் மறைத்துக் கொண்டு அவன் வருகின்ற பொழுது அவன் என்ன நூலும் கேட்கிறான். ஒரு சர்க்கம் கூட சொல்றார் வால்மீகி, இந்த சர்க்கத்தை பாராயணம் பண்றதே ரொம்ப கஷ்டம். நிச்சயமா அதனுடைய அர்த்தத்தை சொல்வது அதோட அபச்சாரமா இருக்கும். அவர் எழுதிட்டு போட்டார், அவன் கேட்கிற கேள்வி எப்படி எல்லாம் கேட்கிறான். அப்ப அத்தனையும் கேட்டுட்டு ஒன்னு மாத்திரம் சொன்னான் ஒன்னு, அதுல ஒரு ரொம்ப ரசமான விஷயம். சீதா பிராட்டியை பார்த்து ராவணேஸ்வரன் சொன்னா, நான் சொல்வதற்கு நீ இணங்கினால் உங்க அப்பா ஜனகருக்கு எதேட்டமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன். நான் ஜனகர மாதிரி வைராக்கியசீலர் கிடையாது, அவரை பத்தி அப்புறம் பேச்சே இல்ல. அது மாத்திரம் இல்ல, எஸ்யாம் எஸ்யாம் திசி விகிறதே தேவி திருஷ்டி ஸ்துதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிகாம் தன்வதே சம்பதோகாக என்று ஐஸ்வர்யத்தை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஜெகன் மாதா சீத்தையா வந்திருக்கான்னு புரியல அவனுக்கு. ஐஸ்வர்யம் கொடுக்கிறான் இவன் சொல்றான். இங்க சீத்தையின் நிலையை வர்ணிக்கிறார் வால்மீகி. பார்க்கணும், துக்கார்த்தாருதீ சீதா வெபமானா தபஸ்வினி துக்கார்த்தாருதீ சீதா வேபமானா தபஸ்வினி திருணம் மந்தரத கிருத்வா பிரத்யுவாச சுசிஸ்மிதா திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச என்ன வால்மீகி. அதாவது ராவணேஸ்வரன் எதிர நின்று பேசுகிறான், தனக்கும் ராவணனுக்கும் இடையே ஒரு துரும்பை இட்டு பேசுகிறாள் என்று இதற்கு பெரியவாச்சாம்பிள்ள நிறைய அர்த்தங்கள் பண்றான். நிறைய அர்த்தம் ஒன்னும், ஏன் நடுவிலே புள்ள இட்டாள்னா, எதிரே இருப்பவன் அவன் அசத்தாக இருந்தாலும் ராஜா என்பதனாலே ஆசனம் இடுகின்றால் ஆசன ஸ்தானத்தில் ஒரு துரும்பு இல்லையா, துரும்பு ஆசனமாகும் நம்ம பண்றது உண்டு இல்லையா. அஸ்மின் பூர்ச்சே வருணமாவாக யாமி ஆசனம் சமர்ப்பியாமி அர்ஜம் சமர்ப்பியாமி சொல்றவன், அது மாதிரி ஒரு ராஜாங்கிற முறையில அவருக்கு ஒரு துரும்பு இட்டாலோ அல்லது நீ சொல்லக்கூடிய ஐஸ்வர்யங்கள்லாம் என்னை பொறுத்தவரை துரும்புக்கு சமண்டா ராவணேஸ்வரன் அப்படி ஒரு அர்த்தம், அல்லது என் போன்ற கற்பனையுடைய பெண்கள் உயிரை திருணமாக நினைத்தாலும் நினைப்பார்களே தவிர கற்பை விட மாட்டார்கள் தெரிஞ்சுக்கோன்னு சொல்ற மாதிரி இப்படி பல அர்த்தங்கள் சொன்னார். அது மாத்திரமில்ல, அவன் அழிந்து போகப் போகின்றானே என்ற கருணையினாலே ஜெகன் மாதா இல்லையா நிச்சயம் அஜாத நிகிரகம் என்று அழிவே தெரியாதவள் மேல சொல்றான். மேல பார்க்கணும், நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா, உன் மனசை திருப்புனா நிவர்த்தய மனோமத்தா சமஸ்கிருதம் மனஹாங்கிறத திருப்பினா நமஹான்னு வரும். உன் மனதை திருப்பி என்னிடத்திலே வைத்திருக்கிற மனதை உன்னுடைய மனைவிகள்ட்ட வையி. விதித சகி தர்மஜா சரணாகத வத்சலா தேன மைத்ரீ பவது தே ஜீவித்துமிச்சசி அவன் சரணாகத வத்சலன். அவனோர் சரணாகதி புண்ணியன் சொல்லல, தேன மைத்ரி பவது ஜீவித்து மிச்சசி. அவனோடு நட்பு கொண்டால் நீ உயிர் பழைக்கலாம். அது மாத்திரமில்லை, அனன்யாராகவே நாகம் பாஸ்கரேண பிரபாயதா, சூரியனை விட்டு ஒளியானது எப்படி விலகாதவது போலே ராமனை விட்டு நான் விலகாதவள். நான் பிறருடைய மனைவி, ராமபத்னி, என்னிடத்திலே தகாத ஆசை கொள்ளாதே என்றெல்லாம் அறிவுரை. இது கேட்கிற மாதிரி இல்லாமா, அவனுக்கு ரொம்ப கோபம் பாக்கியிருக்கிற அறிக்கைகளை பார்த்து எப்படியான சீதையை ஒத்துக்க முடியுமா பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த நேரத்திலே விபீஷனுடையதான பெண், அவளுக்கு திரிஜடைன்னு பேரு, அவள் பல கனவுகள் கண்டதை எல்லாம் பாக்கி அறக்கைகள்கிட்ட சொல்லி இந்த சீதையை சாதாரண ரெண்டு மாதம் கெடு வச்சுட்டு போயிருக்கான் ராவணேஸ்வரன். இந்த அறக்கையில பார்த்து சொன்னான், ரெண்டு மாத காலத்தில் சீதா பிராட்சி நான் சொல்வதற்கு இணங்கவில்லை, நான் உங்களுக்கு நான் பாக்கிய ராட்சசிகளை பார்த்து. சீதா பிராட்சி பார்த்தான், ரெண்டு மாதம் பன்னெண்டு மாதத்துல பத்து மாதம் ஆயிடுத்து, இப்ப ரெண்டு மாதம் பாக்கி, இந்த பத்து மாதத்துல வராத ராமன் இனிமேல வரப்போறார், ஆகினால உயிரை தியாகம் பண்ணிக்கலாம்னு தீர்மானம் பண்ணி தலை கூந்தலாலே கழுத்திலே சுருக்கிட்டுக் கொண்டு உயிரை துறப்பதற்கு தயாரா இருக்கா சீதை. தருணத்தில் மலையிலிருந்து மரத்திலிருந்து பார்க்கிறார் ஆஞ்சநேயன். இதுகாரம் பேசாமல் இருந்த ஆஞ்சநேயன் நினைச்சார், இதுவரையில் பேசாமல் இருந்தேன், இனிமேலும் பேசாமல் இருந்தா அவர் பிராணம் போயிடும். பிராணன் விட்டதுக்கு அப்புறம் நான் போய் ராமன் போய் ராமன் சீத்தையை பார்த்த அவர் பிராணன் விடுறதை பார்த்தேன்னு சொல்றதுக்காக வரல. எப்படியானும் சீத்தையிடத்திலே தான் வந்த காரியத்தை ராமதூதன்பதை தெரிவித்து அவளுக்கு மனதிலே அமைதி ஏற்படுற மாதிரி பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் அது எப்படி பண்றது, சுத்தி ஒரு அறக்கைகள் இருக்கா, நான் பேசுறது அவளுக்கு புரியக்கூடாது, அதே சமயம் சீதைக்கு நம்பிக்கை ஏற்படணும், நான் திடீர்னு எதிர போய் குதிச்சா உடனே இல்ல பிராணம் விட்டுருவா. எத்தனை ஒரு சமயோஜித புத்தி, ஒரு தூதனுக்கு என்ன வேணுமோ லட்சணங்கள் அத்தனையும் ஆஞ்சநேயன் காண்பிக்கிறாரு. ஏவம் பகுபிதம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகபிஹி ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகபிஹி சம்ஸ்ரவே மதுரம் வாக்யம் வைதேஹ்ய வ்யாஜஹாரஹ ராஜா தசரதோ நாம ரத குஞ்சரவாஜிமன். இந்த ராமாயணம் குட்டி ராமாயணம் பூர்த்தியா சொல்றார் சுந்தரகாண்டம் 31வது சரித்தம். அந்த விஷயம் சொல்லப்படுகின்ற விஷயம் ராமாயணம், சொல்கின்றவர் ஆச்சரியன், கேட்பது பெருந்தெய்வம் என்று கம்பன் கூறுகின்றதான் மகாலட்சுமி. ரொம்ப பாக்கியம் இந்த சர்க்கத்தை பாராயணம் பண்ணாலே. ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகபிஹி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேக்கியா வியாஜாரகம். என்ன சொன்னார்னா, பகுவிதாம் சிந்தாம் ரொம்ப நாள் யோஜனை பண்ணி என்ன பேசினார்னு பேசினாராம். ஏன்னா அவர் நவவியாகரண பண்டிதன், எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய பாஷையும் தெரியும். ராட்சதிகளுக்கு புரியாம சீதைக்கு மாத்திரம் புரியுற மாதிரி பேசினார். அதுக்கு ஒருத்தர் வியாக்கியானம் சொல்லியிருக்கார், கோசல நாட்டிலே வழக்கிலே இருக்கின்ற சம்ஸ்கிருதத்திலே பேசினார். அது சீதைக்கு மாத்திரம் புரியும். என்ன சொல்றாருன்னா, தசரத சக்கரவர்த்தி அயோத்திக்கு அதிபதி, அவருக்கு நான்கு குமாரர்கள், ஜேஷ்டபுத்திரன் ராமபிரான். ராமபிரானுக்கு முடிசூட ஏற்பாடு செய்கின்ற வேளையிலே பிதர்வாக்கிய பரிபாலனத்திற்காக மனைவியான சீதையோடும் தம்பியான லட்சுமணனோடும் கானக முடிவுலாவச் சென்றான். வந்த இடத்திலே சீதையை ராவணேஸ்வரன் அபகரித்துச் சென்றான். சீதையை தேடி வரும் மார்க்கத்திலே சுக்ரீவனோடு சக்கியம் வாலியை ஒரு சரத்தாலே விதித்தார். சீதையை தேடி வானரங்கள் பல திக்கிலே போயிட்டு இருக்கா, அதுல தெற்கு திக்கிலே வந்தவன் நான் அப்படின்னு சொல்லி நெறிஞ்சு விட்டார். சீதா பிராட்டிக்கு ஆச்சரியம், லங்கையில ராமாயணமா அப்படி பார்க்கிறா, சுத்தி முத்தம் பார்த்தா. ஏன்னா ராவணன் மாதிரி இருக்கிற இடத்துல ராமாயணம் சொல்லக்கூடிய வார்ப்பாடா, கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காப்புத்தன்கிறார் திருமேசி ஆழ்வார். கல்லாதவர் இலங்கைன்னா அந்த ஊரில் இருக்கிறவர்கள்லாம் பள்ளி படிப்பு படிக்காதவான் அர்த்தம் இல்ல. எந்த படிப்பை படித்தால் ஈஸ்வர ஞானம் வருமோ, பகவானை பற்றி தெரிஞ்சுக்கலாமோ, கற்றதனால் ஆன பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் என்கிற வள்ளுவருமே. அதனால அந்த படிப்பு அந்த ஊரில் யாருக்கும் இல்லைன்னு அர்த்தம். கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தன். அப்படிப்பட்ட இலங்கையில ராமாயணமா மேலையும் கீழையும் பார்த்தா, மரத்து மேல பிரம்மாண்ட ரூபத்தோடு ஆஞ்சநேயர் உட்கார்ந்திருக்கார். உடனே மனசுல ஒரு சந்தேகம், சீதைக்கு நான் காண்பது கனவா அல்லது நனவா? கனவாக இருந்தால் கனவிலே குரங்கை பார்க்க கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றதே. என் பிரபு ராமனுக்கு எந்த ஆபத்து வராமல் இருக்கணும், நீ மாமியார் கௌசல்யா நன்னா இருக்கணும், இப்படி நினைச்சிட்டு இருக்கிற வேளையில திடீர்னு இன்னொரு சந்தேகம் வந்தது. அன்னைக்கு ராவணேஸ்வரன் மாய சன்னியாசி மாதிரி உருவெடுத்து வந்தானே, அவனே தான் குரங்கா வந்திருக்கானா? இப்ப கம்பன் சொல்றார் பார்க்கணும், அவன் யார் வேணா இருக்கட்டும், அவன் குரங்கா வேணா இருக்கட்டும், தேவனா இருக்கட்டும், ராட்சசனா இருக்கட்டும், எனக்கு கவலை இல்லை. அரக்கணியாக வேறு அமரணியாக, அரக்கணியாக வேறு அமரணியாக, அன்றி குறக்கு இனத்து ஒருவனேயாக, கொடுமையேயாக இரக்கமேயாக வந்து எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தனன் உயிரை. இதின் உதவி வேறு உண்டோ? அரக்கனேயாக வேறு அமரனேயாக அன்றி குறக்கு இனத்து ஒருவனேயாக, அது ராட்சதனா இருக்கட்டும் தேவனா இருக்கட்டும் அல்லது குரங்கா இருக்கட்டும், வந்து எம்பெருமானுடைய நாமாவை எனக்கு சொல்லி உருக்கி நன் உணர்வை தந்த நன் உயிரை. இதற்கு வேற என்ன, இதுக்கு மாதிரி உபகாரம் உண்டா அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கிற பொழுது மெல்ல மெல்ல கீழே இறங்கி வந்தார் ஆஞ்சநேயன். கீழே இறங்கி வந்தா அவரை கீழே இறங்கி கிட்ட வர வர ஒரு சந்தேகம் ஜாஸ்தியா போச்சு. கிட்ட வந்து சீதா பிராட்டியை பார்த்து ஆஞ்சநேயன் கேட்கிறார், கிமர்த்தம் தவ நேத்ராபியம் வாரிஸ்ரவதி சோகஜம், கிமர்த்தம் தவ நேத்ராபியம் வாரிஸ்ரவதி சோகஜம், காத்வம் பவசி கல்யாணி, கிமர்த்தம் தவ நேத்ராபியம் வாரிஸ்ரவதி சோகஜம், ஏமாவும் கண்ணிலே கண்ணீர். வியாக்கியானன் சொல்றா, யார் குடியை வேர் அறுப்பதற்கு உன் கண்ணிலே கண்ணீர் என்கிறார். சுவாசினியான பெண்மக்களுடைய கண்ணீரானது பூமியில விழுந்தா அந்த வீடு உருப்படாதான், அது சாஸ்திரப்படி. அதான் யார் குடியை வேர் அறுப்பதற்கு உன் கண்ணிலே கண்ணீர். கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாரிஸ்ரவதி சோகஜம் காத்வம் பவசி கல்யாணி. நீ யாருமா? நீ வசிஷ்டனுடைய பத்தினி அருந்ததியா? உன்ன பார்த்தா பதிவுரத்தரம் மாதிரி இருக்கேன். நீ கேட்டதும் அவ என்ன பதில் சொன்னா தெரியுமா? ஸ்ருஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரமாதினா, நான் தசரதனுடைய மருமகள். ஏன்னா மனமான பெண்கள் இப்படித்தான் சொல்லணுமா, பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டுடைய பெருமையை சொல்லணும். அதனால்தான் ஆண்டாள் சொல்லச்சே, உந்துமதகளிட்டன் ஓடாத தோல்வெளியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு அங்க சொல்லும்போது, மருமகளே நந்தகோபன் மருமகளே என்று, கும்பன் மகளே என்று கூறாமல் நந்தகோபன் மருமகளேன்னு சொன்னான். ஸ்ருஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரமாதினா, இது வியாக்கியானம் எழுதுற, என்னுடைய மாமனார் உயிரோடு இருந்தால் நான் இந்த பாடுபடுவேனோ என்கிறாள். எங்க மாமனார் உயிரோடு இருந்தா நான் இவ்வளவு கஷ்டப்படுவேனா? அதாவது தன்னுடைய கணவனை விட மாமனார் கழுவ பெருமை. ஸ்ருஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரமாதினகன், அப்பா நீ யாருன்னு ஆஞ்சநேயனை பார்த்து சீதை கேட்ட உடனே ஆஞ்சநேயன் சொன்னா, நான் ராமனுடைய தூதன், ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பு ஏற்பட்டது, அது நான் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த நட்பின் அடையாளமாக வாலியை ஒரு சரத்தாலே உன்னுடைய பிரபுவான ராமன் அடித்து வீழ்த்தினான். அதன் பிறகு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாச்சு. சுக்ரீவன் வானர சைன்யங்களை எல்லாம் எல்லா திக்கிலையும் நீ இருக்கிற இடம் தெரியாததால ராமன் அனுப்பியிருக்கார். அதுல தெற்கு திக்கில தேடி நான் வந்தேன். ஆகினால உன்னிடத்தை பார்த்து சௌக்கியத்தை ராமன் சொல்ல சொன்னார் என்று சந்தோஷமான சமாச்சாரத்தை அந்த சீதையை சொல்லி இவர் முடிக்கிறார்.
கல்யாணபுரம் ஆர் ஆராவமுதன் அவர்களின் சுந்தரகாண்டம் இசைப்பேருரை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இசைப்பேருரை தொடர்கிறது.
ஆஞ்சநேயன் பார்த்து சீத்த ஒரு கேள்வி கேட்ட, இப்ப எப்ப ஆஞ்சநேயா, நான் ராமனோ மனுஷன், சுக்ரீவனமோ சுக்ரீவன் வானரோ, இவா ரெண்டு பேருக்கு நட்பு ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது?
வனராணாம் நராணாம் கதமாசீத் சமாகமஹ, வனராணாம் நராணாம் கதமாசீத் சமாகமஹ,
மறுபடியும் விரிவாக ஒரு தரம் அவர்களிடையே ஏற்பட்ட நட்பு எல்லாம் சொன்னார். ஆஞ்சநேயன் சொன்ன உடனே ஆஞ்சநேயனை பார்த்து, சீதா பிராட்டி, கதம்பூரு கதம்பாகு ராமனுடைய அழகை எல்லாம் உன்னால வர்ணிக்க முடியுமா? இங்க வால்மீகி எல்லாம் ஒன்றும் அருணாச்சல கவி பாட்டு பாட்டார், இங்க பார்க்கணும். அந்த சௌந்தர்யம் என்னால் அறிந்து சொல்ல போமோ, அந்த ராம சௌந்தர்யம் என்னால் அறிந்து சொல்ல போமோ அம்மான்னார். கடைசியில சொல்றார், உனக்கு தெரியும் வேதம் தனக்கு தெரியும் முடிச்சார் இந்த பாட்டை. உனக்கு தெரியும் இல்ல வேதத்துக்கு தெரியும், அவருடைய சௌந்தர்யம் வேற யாராலும் சொல்ல முடியாது. அப்ப சீதை துக்கப்படுவதை பார்த்து ஆஞ்சநேயனுக்கு ரொம்ப கஷ்டம். சீதை கேட்டா, என்னை விட்டு பிரிந்தது ராம என்ன நினைக்கிறாரா, மறந்து போயிட்டாரா? சாதாரண உலகத்துல வழக்கம் தானே. அது கேட்டா அதுக்கு ஒரு சொல்றார், உங்களை விட்டு பிரிஞ்சதுல இருந்து சாப்பிடறதில்லை தூங்குறதில்லை, திருஷ்டுவா புஷ்பம் வா பலம் வா, நல்ல புஷ்பமோ பழத்தையோ பார்த்தா பிரிய ஜனகநந்தினு சொல்றார். தூக்கத்திலிருந்து கத்துறாரு, உங்க பேரை சொல்றார். உடனே சீதை சொன்னானா, அமிர்தம் விஷசம்ஸ்பிருஷ்டம் துவயா வானர பாவிஷிதம். ஒரே சமயத்துல அமிர்தத்தை குடிச்ச மாதிரி இருக்கு, விஷத்தை குடிச்ச மாதிரி இருக்கடா ஆஞ்சனையா. என்னை விட்டு பிரிஞ்சதுனால என்னை மறக்கலன்னு சொல்லி வச்சியா, அமிர்தம் மாதிரி இருக்கு. என்னை விட்டு பிரிஞ்சதுனால சாப்பிடல தூங்கல இவர் திண்டாடுறாங்கிறது கேட்டா விஷம் மாதிரி இருக்கு. இந்த நேரத்திலே வந்திருக்கிறது ராமதூதன் தானா இன்னும் சந்தேகம் சீதைக்கு தெளியலேன்னு ஆஞ்சநேயன் புரிஞ்சினான். உடனே ராமன் கொடுத்த மோதிரம் ஞாபகம் வந்தது, வனரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குலீயகம். வனரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா, நான் ராமனால் எழுப்பப்பட்ட தூதன், ராமநாமம் இட்ட மோதிரம் இந்த கொடுத்தான்னு ஸ்லோகம் இல்ல. பஷ்ய தேவி அங்குலீயகம், கம்பனும் ஆழி நீட்டினான் ஆழி காட்டினான் உள்ளங்கையில வச்சு நீட்டிருக்கார். அடுத்த ஸ்லோகம், கிருஹீத்வா பிரேக்ஷமாணாசா பர்த்துகு கரவிபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதாபவது. அப்ப இவர் நீட்டினார எடுத்துனான்னு தான் ஸ்லோகம் இருக்கு. என்ன காரணம்னா, அகில லோகத்துக்கும் வாரி வழங்கக்கூடிய ஜெகன்மாதா கை கீழே யாஜகம் வாங்குற மாதிரி தாழ்ந்திருந்து அவன் கொடுத்தான் இருக்கக்கூடாது. ஆஞ்சனை நீட்டினான், கிரகித்வா பிரேக்ஷமானாசா விக்ராந்தஸ்தம் சமர்த்தஸ்தம் பிராஜ்யஸ்தம் வானரோத்தமா என்று வாயார கொண்டாடுகின்றாள் ஆஞ்சநேயனே, ரொம்ப சந்தோஷம். உடனே ஆஞ்சநேயனுக்கு வேறு யாரும் அறியாத ஒரு அடையாளத்தை சீதா பிராட்டி சொன்ன, அதாவது ராமனும் சீதையும் மாத்திரம் ஏகாந்தத்தில் இருக்கும் போது நடந்தது லக்ஷ்மணனும் அறியாத விஷயம். இந்த சீதா பிராட்டி ஆஞ்சநேயன்ட்டு ஏன் சொன்னான்னா, எல்லாருக்கும் தெரிந்த விஷயமா இருந்தா இவன் தான் சீதையை பார்த்து வந்த தூதன் என்ற நம்பிக்கை ஏற்படாது, ஆனால் ஏகாந்தத்தில் இருந்த விற்பாந்தத்தை சொன்னா நிச்சயமாக சீத்தி இவன் பார்த்திருக்கான் ராமனுக்கு நம்பிக்கை ஏற்படும் என்பதற்காக சித்திரக்கூடத்திலே இருக்கின்ற பொழுது சீதா பிராட்டி சொல்ற ஆஞ்சநேயன் ஒரு நாள் பிரபு என் மடியில் படுத்து தூங்கிட்டு இருந்தார் ராமபிரான். அந்த நேரத்திலே ஜெயந்தன் என்ற ஒரு காக்கை, அவன் காக்காசுரன், அவன் வந்து என்னுடைய சரீரத்தை தீண்டினான், உடம்பெல்லாம் ரத்தம் பெறுகிற மாதிரி பண்ணினான். நன்னா தூங்கிட்டு இருந்த அவர் இந்த பிரபு எழுப்புறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா பகவான் தூங்கினான்னா விகாசம், மனுஷன் தூங்கினா விகாரம். பகவான் தூங்குறத பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்க நிபுரா, அது எழுப்ப மனசு வரல. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா, அந்த ரத்தம் பிரவகிச்சு மெதுவா அவர் எழுதப்பட்டு உடனே தன்னறியாம கண்ணு மூச்சு விட்டார். அதனால என்னால் அவர் இழுப்பப்பட்டார்னு சொல்லி தூது வந்த குரங்கிரிடத்திலே அழுகின்றாள் வியாக்கியானம். சமயா போதித்த ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபாக சமயா போதித்த ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபாக அவன் என்னால் எழுப்பப்பட்டான். உடனே கண்ணை விழித்து பார்த்ததும் அப்படியே சிவந்திருந்த கண்ணு, உடனே ஐந்து தலை நாகத்தோடு விளையாடுபவர் யார் என்று சீற்றத்தோடு அந்த காக்கையை பார்த்தான். அது நடுங்கின்னு ஓடித்து அதை உடனே என்ன பண்ணார், ஆசனத்துக்குள் இருந்த தர்ப்பத்தை எடுத்து பிரம்மாஸ்திரமாக அபிமந்திரம் பண்ணி இந்த காக்கையை விரட்டுற மாதிரி அனுப்பிச்சுட்டார் என் பிரபு ராமன். அவன் சபித்ரா பரிச்சத்தாம் சுரைச்ச சமகர் ஷிபிகி த்ரீலோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணங்கதாக. மூன்று லோகத்திற்கும் யாரு காப்பாற்றுவான்னு தேடி அலைஞ்சி யாராலையும் காக்க முடியாத போது திரும்பி வந்து தமேவ சரணங்கதா அவன் காலிலே வந்து விழுந்தான் ராமன் திருவடியிலே அந்த காக்கை. அவன் என்னவனா தெரியுமா? என் பிரபு ராமபிரான் சதம் நிபதிதம் பூமௌ சரண்ய சரணாகதம் வதர்ஹமபி காகுஸ்தஹ கிருபயா பர்யபாலயதி. கிருபயா பர்யபாலயதி, கருணையோடு கருணாகாகுஸ்தலானுகிறானே அவனை மன்னித்து ஏற்றிருந்தான். இது வால்மீகி ராயணம் பிராமணத்தை. பத்ம புராணத்தில் ஒரு வரலாறு பார்க்கணும். அங்க சொல்லச்சே அந்த மூன்று லோகத்தையும் சுத்தி திரும்பி வந்து இந்த காக்கையை விழுச்சு தாறுமாறுமா விழுந்துதான். ராமனுடைய திருவடியில் சரியா விழல. தன்னிடத்திலே அபராதப்பட்டவனாக இருந்த போதிலும் சீதை கருணையினாலே அந்த காக்கையை தன் கையால எடுத்து ராமன் திருவடியிலே போட்டு திராகி திராகி அவனை காப்பாத்துன்னு சிவாஜி பண்ணி அப்புறம் காப்பாத்தினான்ங்கிறான் பத்ம புராணத்தில். அப்படி இந்த விற்த்தாந்தங்களை எல்லாம் சொல்லி முடித்து சீதா பிராட்டி தன்னுடைய சிரோபூஷணமா இருக்கக்கூடிய சூடாமணின்னு பேர், அந்த சூடாமணி எடுத்து அவன் கையில ஆஞ்சனேயன் கையில் கொடுத்து ஆஞ்சனேயா ராமனிடத்திலே கொண்டு போய் இதை குடு, அதை வாங்கி அவர் விரலும் அப்படி மோதன மாதிரி கோத்துட்டார். சீதா பிராட்டி கேட்ட ஆஞ்சனேயனை பார்த்து, ஆஞ்சனேயா சதயோஜன விஸ்தீர்ணமான சமுத்திரத்தை தாண்டி வந்துட்ட நீ, பாக்கி இருக்கிற வானரங்கள்லாம் எப்படி வரும்? அதுக்கு இவன் சொன்ன பதில் பார்க்கணும். இதான் நிறை குணம். எங்க ஊர்ல இருக்கிற குரங்குகளுக்குள்ள சாதாரண குட்டி குரங்கு நான் தான், பாக்கி வரலாம் என்ன விட பெரியவா வியாபகள். ஏன்னா சாஸ்திரம் சொல்றார் ஆஞ்சனேயர், நீங்க சாதாரணமாக தூது அனுப்புகின்ற போது வியாபகளா இருக்கிறவள தூது அனுப்ப மாட்டான், சாமானியவாள தான் அனுப்புவா. எப்ப ராமபிரான் என்ன தூது அனுப்பிச்சிருக்காரோ அதுல இருந்து நான் சாமானியம் தெரிஞ்சுக்கோனா. நகி பிரகிருஷ்டா பிரேஷ்யந்தே பிரேஷ்யந்தே ஹீதரே ஜன. சீதா பிராட்டிக்கு மனசுல இங்க ஒரு துக்கம் என்னன்னா, நான் ராமனுக்கு உயிருக்கு உயிரா இருக்கின்ற தம்பி லட்சுமணனை நான் கடிஞ்சின்னேன், அதனால ராமபிரானுக்கு என் பேர்ல கோபமா, அதனால காப்பாத்திரியா. இங்க சொல்றார் வால்மீகி, மமைவ துக்கிருத்தம் கிஞ்சித்து மகதஸ்தி நசம்சையாங்கிறார். கிஞ்சித்து மகத்து ரெண்டு எதிர்மறையான பலன்கள். கிஞ்சித்துன்னா ரொம்ப சின்னது, மகத்துனா பெருசு. நான் சின்னதா ஒரு பாபம் பண்றேன், பெருசா ஒரு பாபம் பண்ணேன். சீதா பிராட்டி சின்ன பாபம் என்னன்னா, பகவான் பக்கத்தில் இருக்கச்சே மானுக்கு ஆசைப்பட்டது சின்ன பாபம், பகவானை விட வேற ஒரு பொருள் ஆசைப்பட்டது. பெரிய பாபம் பாகவத விபச்சாரம், லக்ஷ்மணன் பரதன் ரெண்டு பேருக்கு அபச்சாரப்பட்டது, அதனால்தான் இங்க காலாக்கிர வாசம். அதனால தவறு என் மேல வச்சுட்டு ராமனிடையே நான் கூட சொல்றதுக்கு என்ன பிரயோஜனம்? இது சீதா பிராட்டி மனோபாவம். இந்த மனோபாவம் சுவாமி தியாகராஜருக்கு வந்தது. ராமனை விட்டு பிரிஞ்சிருக்கார். ராமா என் மேல ஒரு கருணை இல்லையா? நீ எங்க போனே? நீ தயராதா எல்லாம் பாடினாரா? கடைசியில் சொல்றார், என் மேல இத்தனை தோஷத்தை வச்சு ஒன்னு நான் சொல்லுவானு, மீ வல்ல குண தோஷம் ராமா, மீ வல்ல குண தோஷம் ராமா, நீ வல்ல குணதோஷமேமி. எத்தனை சரணம் பாடுவீங்க? மாற்று குறைந்த தங்கத்தை கொண்ட பொற்கள் கொடுத்துட்டு அவர் நகை சரியா செய்யலன்னு சொன்னா அவர் பேர்ல
குத்துவானான்.
மீ வல்ல குணதோஷமே, அதே அபிப்பிராயம் சீதாபிராட்டி. சீதாபிராட்டி என்ன சொன்னாலும் அந்த அபிப்பிராயம் சுவாமிக்கு. உடனே சீதையை ஆசுவாசப்படுத்துகின்றார் ஆஞ்சனேயன், கவலைப்படாதீங்க, நிச்சயமாக பாக்கி இருக்கக்கூடிய ரெண்டு மாசத்துக்குள்ள ராவணன் வச்ச கெடுக்குள்ள ராமபிரான் வந்து உங்களை ரட்சிப்பார், கவலைப்பட வேண்டாம், நான் போய் செய்தி சொல்றேன் என்று சீதையை பிரதட்சணம்காரங்களாம் பண்ணினர். ஆஞ்சனேயன் அவரிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொண்டு கிளம்ப முற்பட்டார். உத்தம தூத்த லட்சணம் சொல்றார் வால்மீகி. இங்க தூத்தர்களிலே உத்தம தூத்தன், மத்தியம தூத்தன், அதம தூத்தன் மூணு பேர். உத்தம தூத்தன் என்பவன் தன்னுடைய எஜமானன் சொன்ன காரியத்தை செவ்வனே செய்து முடித்து அதற்கு மேலும் அவருக்கு அனுகூலமா இன்னும் ஏதானும் கொஞ்சம் செய்யணும், அதிபிரசிங்கமா இல்ல, அவருக்கு அனுகூலமா இருக்கணும், இடைஞ்சல் இல்லாம. அவன் உத்தம தூத்தன். மத்தியம தூத்தன் என்பவன் யஜமானன் சொன்னத மாத்திரம் இப்படி செஞ்சுட்டு வருவன். அவனாலும் பரவாயில்ல, அதம தூத்தன் யஜமான் சொல்றத குட்டிச்சோர் அடிச்சுட்டு வருவன். ஆச்சரியன் உத்தம தூத்த லட்சணங்கள் புரிந்தவன். அவன் நினைக்கிறான், நான் போய் சீட்டை பார்த்த விற்த்தாந்தத்தை ராமபிரான் சொன்ன உடனே அவர் என்ன கேட்பார், என்ன ஆஞ்சனையா லங்கையெல்லாம் சுத்தி பாத்தியா, கோட்டை எப்படி இருக்கு, மதிர்ச்சியோடு எப்படி இருக்கு, ஆயுத கிடங்கு எப்படி இருக்கு, தானே கேட்டா நான் மறுபடியும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல முடியாதே. அதற்கு தயாராக அதையெல்லாம் அறிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றுதானே அந்த தூத்த லட்சணம். அது மந்திரியாய் ஒரு தூதனாய் நல்ல ஆசிரியனாய் என்னென்ன கோணத்தில் பார்த்தாலும் அத்தனை கோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சனேயன். அதைத்தான் வள்ளுவர் சொன்னார், தூதனுக்கு லட்சணம் சொன்னார், மூணு லட்சணம் சொன்னார். என்னென்ன லட்சணம் தெரியுமா, மூணு சொல்றார், அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை, தூது உரைப்பார்க்கு இன்றி அமையாத மூன்று. இந்த மூணு லட்சணம் இவற்றை இருக்கிற விஷயம். அவர் என்ன பண்றாருனா உடனே ராவணனுடைய தர்பாருக்கு போகணும்னா யாரும் ஐஷன் போக மாட்டா, அப்ப பாக்கி இருக்கிற வாழ்வுடையதான கவனத்தை தன் பக்கம் திருப்பணும். அதுக்கு என்ன உபாயம்னு பார்த்தா, அசோகவனத்தை அழிக்க ஆரம்பிச்சார். அசோகவனத்தை அழிக்கிறதுனா மரங்களை எல்லாம் முறிச்சு இறிச்சு தள்ளச்சு முறிச்சு தள்ளிட்டு லங்கா பூரா அப்படியே ஒரே ஆனந்தமா பாடிண்டு என்ன சொல்றா தெரியுமா, ஜயத்யதி பலோ ராமஹம் லக்ஷ்மணச்ச மகாபல ராஜா ஜயதி சுக்ரீவஹ ராகவேணாபிபாலிதஹ தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்ளிஷ்டகர்மணஹ ஜயதி யதி பலோ ராமஹ லக்ஷ்மணச்ச மகாபலஹ ராஜா ஜயதி சுக்ரீவஹ ராகவேணாபிபாலித ஜெய விஜய் பவாராமனுக்கு விஜயம் உண்டாகட்டும், லட்சுமணனுக்கு விஜயம் உண்டாகட்டும், ராஜா சுக்ரீவனுக்கு விஜயம் உண்டாகட்டும். தன்னை சொல்லிக்கிறார் தாசோகம் கோசலேந்திரஸ்யே, முதல்ல சொல்லிச்சே தூத்தோ ராமஸ்ய தீமதான்னு சொன்னவர் பிராட்டி பார்த்துட்டு வந்தது தன்னை ராமதாசன் சொன்னார். தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்ளிஷ்ட கர்மணஹ, எனக்கு ஈடு ஆயிரம் ராவணர்கள் வந்தாலும் முடியாது. அந்த தைரியம், இந்த செய்தி ராவணேஸ்வரருக்கு போச்சு. உடனே ராவணேஸ்வரன் பல பல ராட்சசர்களை எல்லாம் அனுப்பி இவரை கொல்றதுக்கு முற்படுறான். உத்தரையும் ஒன்னும் உத்தரால் இவர் ஒன்னும் பண்ண முடியல. 80,000 அரக்கர்களை இந்த மரத்தினுடைய கிளை இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய கதவுனுடைய தாப்பால் இதெல்லாம் எடுத்து அடிச்சு கொள்றாருங்கிறாருங்க. அவள்லாம் ஆயுதத்தோடு வரான், நிறைய பேர் வரா, அக்ஷகுமாரர்கள் இல்ல ஜம்புவாரி சப்த மந்திரி ஏன்னா மந்திரிகுமாரர்கள் சேனாபதிகள் இது மாதிரி மொத்தம் 80,000 அரக்கர்களை கொன்று குவிக்கின்றான் ஆஞ்சநேயன் அனாயாசமா. ராவணேஸ்வரருக்கு பொறுக்கல, என்னடா அது, ஒரு குரங்கு நம்ம சாதாரண குரங்கு நினைக்கிறார். ஆஞ்சநேயனுடைய பிரபாவம் எல்லாருக்கும் தெரியாதே. அப்ப ஒரு சாதாரண குரங்கு இந்த அசோகவனத்தை அழிக்கிறது, தன்னுடைய புள்ள வியாபகனான புள்ள இந்திரஜித்தின் பேர் இந்திரனையும் ஜெயித்தவன் அவன் அவன் அனுப்பிச்சார், நீ போய் இந்த குரங்கை போய் பிடிச்சிடுவான் உயிரோட கொண்டுவார். அப்ப இங்கிருந்து போனார், அவர் பல பல அஸ்திரங்களை எல்லாம் பிரயோகம் பண்ணார். ஆஞ்சநேயர் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் பிரம்மாஸ்திரத்தினாலே இவனை கட்டுகின்றார். இந்திரஜித்தினுடைய பிரம்மாஸ்திரம் இவரை கட்டுறது, பிரம்மாஸ்திரம் தன்னை கட்டுவதை உணர்ந்ததான ஆஞ்சநேயர். ஏன்னா பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்படுவதாக ஒப்பந்தம், அது வேற உத்தர ஸ்ரீராமாயணத்தில் இருக்குது. கட்டுப்படுகின்ற பொழுது உடனே பிரம்மாவை மனசாலே ஸ்மரித்து அஞ்சலி எல்லாம் பண்ணி அதை கட்டுப்படுறார். பிரம்மாஸ்திரத்தில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, பிரம்மாஸ்திரம் கட்டியிருக்கின்ற பொழுது வேறு கயிறு கொண்டு கட்டினால் பிரம்மாஸ்திரம் விட்டுரும். பாக்கி இது வால்மீகி எல்லாம் சொல்றார். பாக்கி ராட்சசன்லாம் இத்தனை நாளா ஆஞ்சநேயனுக்கு பயந்து இருந்தவன்லாம் இவர் இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தால் கட்டிருந்த வேற ஷனல் கயிறுலாம் கொண்டு கட்டினான ஆஞ்சநேயனை. உடனே பிரம்மாஸ்திரம் கட்டு விட்டு விடுத்து இருந்தாலும் கூட கட்டுப்பட்டவர் மாதிரி பாஷாக்கு பண்ணிட்டு போறார். அப்பதான் போய் ராவணேஸ்வரனை பார்க்க முடியும். ராவணனுடைய தர்பாருக்கு இவர் போனா இவர் வரக்கூடியதான அந்த பெருமையை பார்க்கலாம். பக்கத்தில் பிரகஸ்தன் என்ற முதன்மையான மந்திரி ராவணேஸ்வரனுக்கு, இவர் ராவணேஸ்வரனை பார்த்து ராவணேஸ்வரன் தான் சொல்லுவார், ராவணன் அவன் இவன் சொன்னா கூட அபச்சாரம் சொல்ற அளவுக்கு புண்ணியசாலி அவன். பிரம்மகுலத்திலே பிறந்தவன், அவன் குபேரனுடைய பிராத்தா, குபேரன் அடிச்சு பிடிஞ்சிருந்தது இது. சாம வேத பாரங்கதன், தினம் கைலாச யாத்திரை பண்ணவன், நல்ல சிவபக்தன். இருந்தாலும் கூட இந்த அதர்மத்தினால் அழிந்தான் சொல்றார் ஆஞ்சநேயன். இந்த ஒரு அதர்மம் மாத்திரம் இவன் பண்ணாம இருந்தா இந்திரனுக்கு மேல இருப்பன இந்த ராவணேஸ்வரன் பார்த்து ஆச்சரியப்படுறார். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பிரகஸ்தன் மந்திரி கேட்டான் ஆஞ்சநேயன், ஏ நீ யார், ராணி தேவனா, தானவனா யக்ஷனா கந்தர்வனா எந்த லோகத்திலிருந்தவரே பிரம்மாவனுடைய தூதனா கைலாசத்திலிருந்து வந்தியா விஷ்ணு தூதனா இத்தனையும் கேட்டவுடனே அவர் பதில் சொன்னார் நீங்க சொல்றது யாருமே இல்லைனா நான் ராமபிரானுடைய தூதன் ராமதாசன் ராம பத்தினியான சீத்தையை நீங்கள் களவாடி உங்க ஊர்ல கொண்டு சிறை வச்சிருக்கீங்க அதை யாரு சொல்றேன் கேளுன்னா இங்க ஹிதோபதேசன் ஆஞ்சநேயனுடைய ஹிதோபதேசத்தை பார்க்கணும் காலராத்திரி கிதாம் வித்தி சர்வலங்கா விநாசினி காலராத்திரி தாம் வித்தி சர்வலங்கா விநாசினியும் லங்கை அழிக்க வந்ததான காலராத்திரி தெரிஞ்சுக்கோ இங்க அருணாச்சலக்கு ஒரு பாட்டு போடுறார் பாருங்க அவன் அதாவது இத்தனை உண்டோ ஏகவஜனத்தில் பிழைக்க என்றால் நீ வாடா பிழைக்க என்றால் நீ வாடா எனது இதமான பேச்சை கேளடா மூடா பிழைக்க என்றால் நீ வாடா எனது இதமான பேச்சை கேளடா மூடா இழைக்க என்றால் நீ வாடா எத்தனை பிரச்சனை மேல வாடா போடா சண்டாடா இப்படின்னு ராவணேஸ்வரரை பார்த்து வேற ஒருத்தர் பேசிட முடியுமா அதுக்கப்புறம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்ல போறான் இந்த இடத்துல பார்க்கணும் அவர் என்ன சொன்னார்னா பக்கத்தில் இருக்கிற பிரகஸ்தன் சிரிச்சானா என்ன இப்படி பேசுறானேன் ராமன் ஒரு மனிதன் அவனுக்கு பயப்படுறதான் பதில் சொல்ற பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானோவாம் ருத்ர திரிநேத்ர திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராதும் நசக்தாயுதி ராமவத்யம் ராவணேஸ்வரனுக்கு கோபம் தாங்க முடியல உடனே என்ன பண்ணான் தெரியுமா ஐயா அவனை பிடிடா கொல்லுடானா இவன் அடாபிடான்னு சொன்ன உடனே அவருக்கு கோபராதா ஒரு தூதன் ஒரு குரங்கு தான் அவன் நினைக்கிறான் ஒரு பிடி அவனை கொல்லும் அந்த நேரத்தில் ராவணனுடைய தம்பி விபீஷணன் என்பவர் அங்க இருக்கார் இந்த சதஸ்ல விபீஷணனை பத்தி சூர்பனக அறிமுகப்படுத்திச்சே ஜனஸ்தானத்திலே சொல்றா விபீஷணஸ்து தர்மாத்மா நத்து ராட்சச சேஷ்டிதான்னு தன்னை அறிமுகப்படுத்தினா ராவணேஸ்வரன் தங்கேன்னு சூர்பனக தன்னுடைய பிராத்தாக்களை அறிமுகப்படுத்துறா அப்ப விபீஷணை பத்தி சொல்லச்சே விபீஷணஸ்து தர்மாத்மா நசு ராட்சச சேஷ்டிதா விபீஷணன் ஒரு பிராத்தா தர்மாத்மா ராட்சசருடைய குணங்கள் அவனுக்கு கிடையாது அதனாலதான் ஆண்டா சொல்லச்சே புள்ளின் வாய்க்கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி கிளைந்தானே அரக்கன்ல பொல்லா அரக்கன் நல்ல அரக்கன் உண்டோன்னா நல்ல அரக்கனும் ஒருவன் உண்டே நீங்க வியாக்கியானம் பண்றா ராவணன் தம்பி நல்ல அரக்கனா தான் அதனால விபீஷணன் நல்ல அரக்கன் அந்த விபீஷணன் இப்ப என்ன சொன்னார் அண்ணாவை பார்த்து தூது வந்தவனை கொல்லுவது மரபில்ல ராஜ்ய தர்ம சாஸ்திரத்தில் இடம் கொடுக்கல அவன் என்ன எய்தவன் இருக்க அம்பை நோபதுன்னு சொல்றமோன்னு அந்த மாதிரி கருத்து அவர் சொல்றான் அவன் அனுப்பினவன் ஒத்தம் அவன் அனுப்பினவன் சொன்ன செய்தி உங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கான் அனுப்பியது ராமபிரான் உங்களுக்கு ராமன் கோபம் இருந்தா அவரோட போய் சண்டை பண்ணணும் தூது வந்தவனை கொள்றது நியாயமா படல ஆனா ஒண்ணுவனா பண்ணலாம் அவன் எஜமானனுக்கு உங்களுடைய வீரத்தை தெரிவிக்கும்படி தூது வந்தவனே ஏதான அவனுக்கு விகாரப்படுத்தி அனுப்புறதுன்னு ஒரு வழக்கம் பழைய நாள் கரும்புள்ளி செம்புள்ளி தலையை முட்டை அடிக்கிறது இப்படிலாம் இருக்கேன் ஏதான அவனுக்கு ஒரு தண்டனை கொடுங்க அவன் சொல்ற அதுக்கு ராவணேஸ்வரன் சொன்ன பதில் வால்மீகி சொல்றார் கபீனாங்கில லாங்கூலம் இஷ்டம் பவதி பூஷணம் பூஷணம்னா ஆபரணம் அர்த்தம் அணிகலன் அதாவது குரங்குகளுக்கு வாலு பூஷணமாக ஆபரணமா இருக்கு இந்த வாழை கொளுத்திருவனாம் இந்த வாழை கொளுத்துனா இதுவரையில் கிட்ட வரத்துக்கு பயந்து நடிகின்ற பாக்கி ராட்சச பசங்கெல்லாம் இப்ப வந்தான் ஊத்துறான் அவன் எத்தனை டின்னு நெய்ய எண்ணெயை கொண்டு குத்துறானோ எத்தனை துணியை சுத்திரானோ அவன் சுத்த சுத்த இவர் வால் நீட்டே இருக்காரு இவருடைய இவர் வால் நீண்டு இருக்கு இவர் விஷ்ணு கொடுக்கிறவர் ஆச்சு அவர் அந்த வால் பூரா நிறைய துணியை சுத்தி எண்ணெய் ஏன்னா இவன் துரியோதனன் ஹிரண்யகசிப்பு ராவணேஸ்வரன் இவெல்லாம் ஒரே மாதிரி எண்ணம் கொண்டவா தானே பிரகலாத சரித்திரத்தை சொல்றார் கம்பன் தான் சொன்னார் இரணியின் வதைப்படல் அங்க சொல்லிச்சு பிரகலாதனை கொள்றதுக்கு என்னடா பண்ணானா ஒரு பெரிய அக்னிகுண்டத்தை தயார் பண்ணானா அதுல குடங்குடமா நெய்யும் எண்ணெயும் கொட்டினார் குழியில் இந்த நம் அடுக்கினர் குன்று என இழுதுனை எண்ணெய் குடந்தொறும் கொண்டு சொரிந்திட்டனர். இது கம்பர் சொல்ற வார்த்தை. இழுதுனை எண்ணெய் குடந்தொறும் கொண்டு சொரிந்திட்டனர். அந்த பிள்ளையை கொள்றதுக்காக, ஏன்னா ஒரு யாகத்திற்கோ ஒரு தர்ம காரியத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஹோமத்துக்கு கொண்டா கொடுக்க மாட்டாங்க. அவங்க மகாபாபிகள் நல்ல வாழ்க்கை இடைஞ்சல் பண்றதுக்கு இதில் செலவு பண்றதுக்காக. ஏன்னா உடனே ராவணேஸ்வரர் என்ன பண்றாருனா, வாழெல்லாம் நெருப்பு விடானா, சொக்கப்பானை கொளுத்துற மாதிரி ஊரெல்லாம் கொளுத்த போறாரு. எடுத்தாப்புல வால் நெருப்பு வச்சதும் ஆஞ்சனையின் மாதிரி ஒரு சாத்விகமான எண்ணம் வேற ஒருத்தர் பார்க்க முடியாது. ஆஞ்சனையன் என்ன நினைச்சார், இது ராவணன் வீட்டு நெருப்பு, இதை நாம் எடுத்துன்னு போவானே. அவ ஊர்லயே வச்சுட்டாரு. என்ன புறத்தியார் சொத்துக்கு ஆசைப்படாதவர். அப்ப அவன் ராவணன் வீட்டு நெருப்பு தானே இவர் வாரில் இருக்கு. ஒரு வீடு பாக்கி இல்லாமல் எல்லா வீடையும் சொக்கப்பானை கொளுத்துற மாதிரி கொடுத்துருக்கார் ஆஞ்சனையன். நல்ல விஸ்ரூபம் எடுத்து அதுக்கு திருஷ்டாந்தம் சொன்னா வால்மீகி, திரிபுரத்தை எரித்த பரமேஸ்வரன் மாதிரி எரிக்கிறான். நான் வேற திருஷ்டாந்தம் வேற சொல்ல முடியாது. என்ன பண்ணுவது, எல்லா விட எரிஞ்சிட்டு இருக்க. இப்ப எரிச்சிட்டே எரிச்ச இவருக்கு திடீர்னு மனசுல ஒரு ஞானோதயம் வந்தது. இது ஆஞ்சநேயன் சொல்றதாக வால்மீகி சொல்ல இருந்த ஸ்லோகம் எந்த காலத்திலும் யாருக்கும் எப்பவும் ரொம்பவும் பொருத்தமான ஒரு எண்ணம் வர வேண்டிய விஷயம் அது பார்க்கணும். என்னன்னா, குருத பாபம்னு குறியாக்காக கோபம்னு எனக்கு வந்தது. கோபம் வந்தால் மனிதன் என்ன பண்றான், சிந்தனை செய்யக்கூடிய ஆற்றலை இழந்து விடுகின்றான். கோபம் வந்தா குரு நிந்தனை வரைக்கும் கொண்டு விட்டுறது. எனக்கு இப்படி ஒரு கோபம் வந்தது, இந்த கோபத்தினால லங்கையை எரிக்க ஆரம்பிச்சேனே, இந்த லங்கையில தானே சீத்தை இருக்கா, நான் லங்கையை எரிச்சுட்டு சீத்தையை எரிச்சுட்டு போனா நான் வந்த காரியம் வியர்த்தமாச்சேன், ஏன் இப்படி பண்ணினேன் அப்படின்னு தன்னைத்தானே நந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் வான்வீதியில சரணர்கள் பேசிட்டு போறானோ, ஏன் என்ன ஆச்சரியம் படுறா, ஆஞ்சநேயன் லங்கை பூரா கொளுத்திருக்கான், சீத்தைக்கு ஒரு ஆபத்து வரலேன். இவர் கொஞ்சம் திருப்தி. உடனே இவருக்கு ஒரு சந்தேகம் வந்து, இத்தனை இடம் குளிச்சிருக்கு, என் வாழ்ல நெருப்பு இருக்கு, எனக்கு சுழலியன். அப்ப இவர் நினைச்சார், அதுக்கு மூன்று காரணம் சொல்றாருங்க. என்ன ஏன் என்ன சுழலன்னா, ஒன்று ராமனுடைய அனுகிரக விசேஷமா இருக்கணும், இல்ல சீதையனுடைய கற்பு நெறியா இருக்கணும், இல்லன்னா எங்க அப்பா வாயு பகவானுடைய ஆசீர்வாதமா இருக்கணும். வாயுவும் அக்னியும் சிநேகிதர் இல்லையா? ஏன்னா அப்பாவை நினைக்க பிள்ளைகள் நினைக்கிறதுக்கு ரொம்ப அரிதா இருக்கிற காலத்துல ஆஞ்சநேயர் சொல்றதெல்லாம் ராமாயணத்துல முக்கியமா இளைஞர்கள் கேட்கணும். இதை என்ன ஏதோ அங்கே ஆகாசத்திலே வந்த மாதிரி நினைச்சுடா, திடீர்னு தந்தையை தானே சொன்னா, தந்தையிட்ட மரியாதை வைக்கிறது எப்படிங்கிறது ராமாயணம் சொல்லிக் கொடுக்கறது இல்லையா? அது விஷயம் ராமபிரானுடையதான அந்த எண்ணங்கள், அவருடைய செய்கை, அது மாதிரி ஆஞ்சநேயன் சொல்றாருங்க. அது என்ன காரணம்னா, இவர் வாழ்ல நெருப்பு சுடாமல் இருந்த காரணத்திற்கு இவர் நினைச்சதுதான். சீதா பிராட்டிக்கு இந்த செய்தி கிடைச்சது. இந்த ராட்சசிகள்லாம் ஒன்னு ஒண்ணு பேசிக்கிறது எங்க சீதைக்கு பக்கத்துல இருந்து. நம்ம ஊர்ல ஒரு குரங்கு வந்தது இல்லையா, இந்த குரங்கு வாழ்ல நெருப்பு வச்சுட்டான்னு சொன்ன உடனே சீதா ரொம்ப துக்கப்பட்டா. என்ன அநியாயம் இது, எனக்கு யாராவது உதவி பண்ணணும்னா அவளுக்கு ஆபத்து வருது, ஜட்டாயுவனுக்கு உதவி பண்ண வந்தா அவளுக்கு ஆபத்து வந்தது, பாஞ்சிரை எனக்கு உதவி பண்ண வந்தா வாழ்ல நெருப்பு வச்சுட்டானா. உடனே என்ன பண்ணா, அக்னியை பிரார்த்திச்சுட்டா சீதா பிராட்டி. ஆஞ்சநேயனுக்கு இந்த அக்னியால பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ப பிரார்த்தனைய வால்மீகி சொல்றார், கம்பனும் சொல்றார், அருணாச்சல கவியும் சொல்றார். வால்மீகி என்ன சொல்றார் பாருங்க,
மங்களாபிமுகி தஸ்ய சததாசீன் மகாகபேஹே உபதஸ்தே விஷாலாக்ஷி பிரயதாகவ்யவாகனம் யத்யஸ்தி பதி சிஸ்ரூஷா யத்யஸ்தி சரிதம் தபஹ யதி வாத்யேக பத்ரீத்வம் சீதோபவ ஹனுமத.
இதே கம்பன்,
நீயே உலகுக்கு சான்று நினக்கே தெரியும் கற்பு, நான் தூயேனெனில் உன்னை தொழுகின்றேன் எரியே அவனை சுடேல் என்றாள்.
அருணாச்சல கவி பாடுறாரு பாருங்க,
அக்னி பகவானே வருத்தாதே அனுமானை நீதானே, அக்னி பகவானே வருத்தாதே.
ஒரு அழகான திருஷ்டாந்தம் சொல்றாருங்க, பெண்மக்கள் அடிப்படையில் வேலை செய்யச்சே புடவ தலைப்பில் நெருப்பு பிடிச்சதுன்னா யாரான கையை பார்த்து கையை இந்த நெருப்பை அணைக்க வேண்டும் உபச்சார வார்த்தை சொல்றான்னு உடனே ஓடி வந்து செய்யல.
திக்கு வேறில்லை ஐயாம் தீக்கு புடவை சேர்ந்தால், திக்கு வேறில்லை ஐயாம் தீக்கு புடவை சேர்ந்தால் கை குண்டோ உபசாரம் காப்பது உனது பாரம் கை குண்டோ உபசாரம் காப்பது உனது பாரம் அக்னி பகவானே வருத்தாதே.
இப்படி சொன்ன உடனே இவருக்கு அந்த சீதையனுடைய பிரார்த்தனையினால அக்னி ஒண்ணும் இவரை சுடல. இந்த வாழ்ல இருக்கு நெருப்பெல்லாம் அணைச்சிருந்தார் சமுதிரத்தில். மறுபடியும் சீதையை போய் பார்த்தார். அக்னினால சீதைக்கு பாதிப்பு இல்லைன்னு ஆஞ்சனேயனுக்கு சந்தோஷம், ஆஞ்சனேயனுக்கு பாதிப்பு இல்லைன்னு சீதைக்கு சந்தோஷம். சீதையை மறுபடியும் பிரதட்சிணமஸ்காரம் பண்ணி ஆஸ்வாசப்படுத்தி மீண்டும் 100 யோஜனம் உள்ள சமுத்திரத்தை அதிவேகமா கடந்து இக்கரைக்கு வந்தார். போச்சு, எவ்வளவு வேகமா போனாரோ அதை விட அதிகமா தான் வந்தாகணும். அப்படி வந்தா தான் முடியும், அப்படி வந்தா தானே ஆகணும். அப்படி வந்த வேகத்தில் கரையில எக்கா இருக்கா ஜாம்பவான் அங்கதன் முதலானவர்கள்லாம். இவர் வருகின்ற சப்தத்தை கேட்ட உடனே ஜாம்பவான் அவர் சொல்லிவிட்டார், ஏய் ஆஞ்சநேயன் நிச்சயமா சீதையை பார்த்துட்டு வரான். ஏன்னா இப்பெல்லாம் நம்ம நாள்லாம் இன்டர்நெட்ல பரீட்சை ரிசல்ட் பார்க்கணும், பழைய நாள்லாம் ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ரிசல்ட் பார்க்கணும். பையனும் பாஸ் பண்ணிவிட்டானா ஃபெயிலான்னு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, வரச்சே கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி இவர் வெற்றி வாகை சூடி வராருங்கிறத ஆரவாரத்திலிருந்து கண்டுபிடிச்சார் அவர். ஜாம்பவான் உடனே சொல்றார், நிச்சயமா ஆஞ்சநேயன் சீதையை பார்த்துப்பான், இறங்கின்ற பொழுது கண்டேன் சீதையை என்று இவர்களிடத்திலே சொல்லி, பிறகு அனைவரும் மதுவனத்திலே சென்று மதுவனத்திலே இருக்கின்ற மதுவை எல்லாம் உண்டு சுக்ரீவனாலே அழைக்கப்பட்டு ராமபிரான் லக்ஷ்மணன் சுக்ரீவன் 3 பேரும் இருக்கிற இடத்துக்கு போய் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் ராமா சீதாபிராட்டி கண்டனன் கற்பினுக்கு அணியை திருஷ்டா சீதா, அதாவது அந்த கிரியாபதத்தை முதல்ல வினை சொல்ல முதல்ல சொல்லி சீதையேன்னு சொல்லிட்டு நிறுத்தினா சீதையை ராவணன் கொண்டுட்டான்னு சொன்னதா ராமன் கற்பனை பண்ணியதான் ஆயிடுத்துனா கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் சீதா கற்புக்கு அணிகலமாக இருக்கின்ற சீதையை நான் எங்கே லங்காபுரியன் அதைத்தான் அருணாச்சல கவியும் கண்டேன் 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 ராகவான் பாடுறாரு. அப்படி அதனால நான் சீதா பிராட்டியை பார்த்தேன் லங்காபுரியிலே, அது மாத்திரமில்ல உன்குலம் உன்னதாக்கி உயர் புகழ் ஏன்னா வரிசையா சொல்றார் என் குலம் எனக்கு தந்தான் சொல்லி சீதா பிராட்டி கொடுத்ததான அந்த பூஷணம் இருக்க அந்த சூடாமணியை கொடுத்ததும் ராமபிரான் ரொம்ப சந்தோஷப்படுறார். வது காலத்திலே கல்யாண காலத்திலே இருந்த ஞாபகம் வருதுன்னு பாக்கி எல்லா விஷயங்களையும் பாக்கி இருக்கிற வானரங்களுக்கு முன்னால சொன்னார். ஆனா ஒன்றை மாத்திரம் மற்றவர்கள்ட்ட சொல்லாம ராமபிரான் சொன்னார் என்னன்னா, சீதா பிராட்டி தனக்கும் ராமனுக்கும் ஏகாந்தத்திலே நடந்த காகாசுர விற்த்தாந்தம் அதுதான் தூத்த லட்சணம். தனக்கு தெரிந்த ரகசியத்தை எல்லார்ட்டும் சொல்லிட முடியாது, யார்கிட்ட சொல்லணும் அங்க சொல்லணும்ங்கிற முறையில அப்படி ராமபிரான் இடத்திலே வந்து சொன்னதும் ராமபிரான் பரம சந்தோஷப்படுறார். அதாவது மோதிரத்தை கொண்டு சீதையிட்டு கொடுக்கச்சே பர்த்தாரமிவு சம்பிராப்தா ஜானகி முதிதா விபத்து அங்க இங்க சூடாமணியை ராமனிடத்திலே கொடுத்ததும் கல்யாண மண்டபத்திலே சீதையோடு இருந்த சந்தோஷத்தை ராமபிரான் அனுபவிக்கின்றார். அப்புறம் ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்றது இருக்கட்டும், முதல்ல மனசார ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்தார். ஜகாமலங்கா மனசா மனசி மனசுவி என்று மனசார இவர் லங்கைக்கு சென்றது போல மனதால இவர்களை சேர்த்து வைத்து அந்த ஆனந்தமான சூழ்நிலையிலே அவர்களை நிறுத்தி வைக்கின்றார் என்று சுந்தரகாண்டத்தை வால்மீகி முடிக்கின்றார். சுந்தரகாண்டத்தை சிரவணம் செய்தால் சகல பாபங்களும் போகும், சர்வாபீட்டங்களும் நிரம்பும், எல்லா மங்களங்களும் நிரம்பும் என்று சொல்லி முடிக்கின்றோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபூமாய மங்களம் யஸ்மாதேவமயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதா தஸ்மை வேங்கடநாதாய மமநாதாய மங்களம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேண மார்கேண மகிம் மகிஷா கோபிராமணேப்ய சுபம் வத்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.
நேயர்கள், இதுவரை கல்யாணபுரம் ஆர் ஆராவமுதன் அவர்கள் வழங்கிய சுந்தரகாண்டம் இசைப்பேருரை கேட்டீர்கள்.